Alleluia, 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 Alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோம், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசுங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார், இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய யோரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்து வைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் யோரோதியாவின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தனர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த விவிலிய பகிர்வுக்கு நாம் கடந்து செல்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கின்ற போது ஒவ்வொரு சிந்தனை எழுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தையும் இரண்டாம் வாசகத்தையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள், என்னோடு தியானித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம வீட்டில் பிள்ளையெல்லாம் வளர்க்குறோம். எப்படி குழந்தைகளை வளர்க்குறோம் என்று பார்க்கிற போது தேவ பயத்தில் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு பயப்படக்கூடிய நிலையில் குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு. கடவுளுக்கு பயப்படக்கூடிய நிலை என்பது வேறு, சாத்தானுக்கு பயப்படக்கூடிய நிலை என்பது வேறு. இரண்டுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கும். கடவுளுக்கு பயப்படக்கூடிய நிலை என்பது என்ன என்று பார்க்கிறபோது, ரெவரன்ஷியல் ஃபியர், மரியாதை கலந்த, நம்முடைய வீட்டில் அப்பாவுக்கு பிள்ளைங்க பயப்படுவாங்க. நானும் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தார்னா அதிகமாக பேச மாட்டேன், ஏன்னா ஒரு பயம் கலந்த மரியாதை தான் அந்த ஒரு பயத்தை நமக்கு உருவாக்கும். அப்பா இருக்கிறாங்க, தேவையில்லாமல் நம்ம சுட்டித்தனம் பண்ணால் அடித்து போட்டுருவாங்க அப்படின்னு இல்லை, அப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், எந்த சுட்டியும் பண்ணக்கூடாது, அப்பாவுக்கு எதிராக எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உள்ளது போல் உங்களுக்கும் இருந்திருக்கணும். அப்படி தான் நம்ம குழந்தைகளை சொல்லி வளர்ப்போம், டே அப்பா இருக்கிறாங்க, ஏ அம்மா இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, பெரியப்பா இருக்கிறாங்க, ஃபாதர் வர்றாங்க, ஃபாதர் வந்தால் ப்ரைஸ் தலாட் சொல், இயேசுவுக்கே புகழ் சொல் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை நம்ம அப்படி சொல்லி வளர்ப்பது உண்டு. அதே நேரத்தில் நம்ம குழந்தைகளுக்கு தீமையினுடைய ஆதிக்கத்தையும் சொல்லி வளர்ப்போம். எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையில் இருக்கிற போதெல்லாம் சொல்லுவாங்க, நைட்டு ஆனால் நீ சீக்கிரம் வந்து படுத்துடணும், ஏன்னா இப்போது தான் நமக்கு டிவி இருக்குது, இப்போது தான் நமக்கு செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒரு மணிக்கு படுத்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிறு பிள்ளையில் இருக்கிற போது நைட்டில் இரவு சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அங்கே விளையாட்டு அரங்கேறும், பாரிக்கோடு போட்டு விளையாடுவோம், அப்புறம் குதிரைக்கால் அந்த கம்பில் ஏறி நடந்து விளையாடுவோம். அதுவும் முழு நிலவு நாள் அன்று பார்த்திங்கன்னா ஊரினுடைய பிள்ளைகள் பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வர எல்லாமே தெருக்களிலே விளையாண்டு கொண்டே தான் இருப்பார்கள். போய் படுக்கிறதுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு 12 மணி ஆயிரும், வேலை நாட்களில் 8 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஆனால் அந்த சம்மரில் மே மாதங்களில் முழு நிலவு நாள் வந்துச்சுன்னா அன்றைக்கெல்லாம் நம்ம அதிகமாக விளையாடுவோம், அப்போ தான் நம்ம வந்து பள்ளி விடுமுறையெல்லாம் இருக்கிற போது அப்படி விளையாடுவோம். அப்படி விளையாடுகிற போது ஓடியெல்லாம் ஒளிஞ்சிருவோம், இரவு நேரத்தில் ஓடி ஒளிஞ்சு விளையாடுவோம், யாராவது ஒரு வீட்டில் பக்கத்தில் போய்ட்டு ஒளிஞ்சிக்கிறது, அவங்களுடைய பறநிலை ஏறி படுத்துக்கிறது, சில நேரம் அங்கே பறநிலையே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வர்றது, இந்த கூத்தெல்லாம் அங்கே நடக்கும். அப்போ சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, டே நீ அந்த மரத்து பக்கம் போயிடாத, அவங்க வீட்டுக்கு பக்கம் போயிடாத, அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேய் இருக்குது அப்படின்னோடனே இது ரெவரன்ஷியல் ஃபியர் இல்லை, மாறாக உண்மையிலே உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய வீரத்தை, உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் தான் அந்த பேய். பேய்னா தீமையானது, அதான் யதார்த்தமானது, அங்கே ஒரு தீங்கு நடக்கணும், அங்கே இருட்டுக்குள்ளே போயிடாத அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம குழந்தைகளையும் சொல்லி வளர்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் வளர்கிற போது ஆண்டவருடைய நம்பிக்கையில் நம்மளை வளர்க்கக்கூடியது பெற்றோருடைய கடமை. உங்களுடைய குழந்தைகளை அதை வளர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே வர்றோம். நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போதெல்லாம் 5 மணிக்கு சாமியார் பூசை கூட இருக்காது, இந்த மாதிரி திருப்பலி இருக்காது எங்கள் ஊரில், நல்ல கிராமம், காலையில் 5 மணிக்கு பூசை மந்திரம், ஓசியார் பூசை வைப்பார், என்ன பூசை வைப்பார்னா அது ஞாயிற்றுக்கிழமை பூசை மந்திரம் அப்படிம்பாங்க அதுக்கு பேர். இப்போ நம்ம செய்கிற இந்த திருப்பலியை அப்படியே ஜபமாக, நான் இன்னைக்கு ஒன்று ரெண்டு கூட எனக்கு மனப்பாடமாக இருக்குது, முந்த முந்த பூசையில் இயேசுநாதர் சாமி அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி, அதெல்லாம் எங்கள் ஓசியார் சொல்லுவார். இந்த பிரசங்கத்தை கூட நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிரசங்கத்தை கூட புத்தகத்திலிருந்து வாசிப்பாங்க, இயேசு சபை குருக்கள் எழுதி கொடுத்துருக்கிற அந்த பிரசங்கத்தை புத்தகத்திலிருந்து வாசிப்பாங்க. அப்படி அந்த திருப்பலி, அதுக்கு பார்த்திங்கன்னா காலைல 5 மணிக்கு 4:30க்கெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கோயில் அப்படியே நிறைஞ்சிரும். எங்கள் அப்பா எங்களெல்லாம் எங்கள் அண்ணன்லாம் கூட்டிகிட்டு, நான் தான் சின்ன பையன் வீட்டில், எங்கள் அண்ணன்லாம் வர சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை எப்படியே கூட்டி இழுத்துட்டு முன்னாடி போய் பக்கத்தில் குறைச்சிக்குவார், முன்னாடி அவருக்கு முன்னாடியே குறைச்சிக்குவார், நீ இங்கிட்டு திரும்ப முடியாது அங்கிட்டு திரும்ப முடியாது. இப்போலாம் பிள்ளைங்க முன்னாடி வந்து உட்காந்து விளையாண்டுருந்தா நான் கூட இப்படி ஏய் நேராக உட்காரு அப்படின்னு சொன்னால் நீங்களாம் திட்டுவீங்க, என்னடா அந்த சாமியார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ சாமியாரே பார்க்க முடியாது, நம்மளை பார்க்க அங்கே யாருமே இல்லை, ஓசியார் பின்னாடி உட்காந்து ஜபத்தை சொல்லிகிட்டு இருப்பார், ஆனால் நம்ம அந்த பீடத்தை பார்த்து தான் உட்காந்துருக்கணும். அப்படி உட்காரும்போது அப்பா என்ன சொல்லுவார்னா, இங்கிட்டு திரும்பாத, அங்கிட்டு திரும்பாத அப்படின்னு சொல்லி, இப்படி திரும்பினோம்னா இங்கிட்டு மிரட்டுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க டே அப்படின்னு மிரட்டுவாங்க, கண்ணை காட்டி தொலைச்சிருவேன் உக்காரா அப்படிம்பாங்க. அப்படியே ஓசியார் ஜபம் சொல்கிறத விட்டுட்டு டாய் யார்ரா இங்கே சத்தம் போகிறது, அமையதாரா அப்படிம்பாங்க. இப்படிலாம் நம்ம வளர்கிற சூழல், அதெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கிற போது இப்போ எதை முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை முன்வைக்கிறோம். இது ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னுடைய தெளிவான புரிதலில் எங்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது, இஸ்ரேல் மக்களுக்கும் யாவே இறைவனுக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் தான், உடன்படிக்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையினுடைய தேசம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க, அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, அணியாமல் கொல்லக்கூடப்படுறாங்க. அப்படி படுகிற துன்பப்படுகிற மக்களை மீட்டெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசை இறைவாக்கினர் அனுப்பினார் என்பது விவிலியன் மக்கள் சொல்லுகிறது. மோசை இறைவாக்கினர்களை மீட்டெடுத்து வருகிறார். மீட்டெடுத்து வருகிற போது அவர்கள் எகிப்து தேசத்திலே வாழ்ந்தது போல சிலை வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்வதற்கு நானே உங்களுடைய கடவுள் என்று அவர் நிரூபிப்பதற்கு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். பல்வேறு நிகழ்வுகளிலே கடவுள் தன்னுடைய இருப்பை நிரூபித்திருக்கிறார். ஆனாலும் உடன்படிக்கை, நான் உங்களுடைய கடவுளாக, நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். இதுதான் சீனாய் மலையினுடைய உடன்படிக்கையினுடைய சாரம்சம். அப்படி இருக்கிற போது இந்த சீனாய் மலையினுடைய உடன்படிக்கையை இஸ்ரேல் மக்கள் மீறுகிறார்கள். எப்படி மீறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போது, அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து முன்மொழியப்பட்ட கானான் தேசமாகிய பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தினுடைய பிள்ளைகளாகத்தான் இவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அதற்கான பயண நேரத்திலே நாட்களிலே பல்வேறு இன மக்களை இவர்கள் சந்திக்கிறார்கள். பல்வேறு இன மக்களை சந்திக்கிற போது இவர்கள் அந்த இன மக்களுக்கெல்லாம் ஒரு அரசன் இருக்கிறான், அவர்களுக்கு தலைவர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கின்றன. தெய்வங்கள் என்று சொல்லுகிற போது இந்த சிலை வழிபாடு, அங்கே ஒரு கல்லோ ஒரு மரமோ இருக்கிறது, இதான் என்னுடைய கடவுள் அப்படின்னு அவன் நம்புகிறான். உருவங்கள் அங்கே இருக்கின்றன. அதெல்லாம் பார்க்கிற போது அவனுக்குன்னு நாடு இருக்கிறது, மொழி இருக்கிறது, அவனுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கிறது, குலக்கோத்திரங்கள் இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. இதையெல்லாம் அவங்க பயணம் செய்கிற போது பல்வேறு இன மக்களை பார்க்கிற போது, அவர்களோடு உரையாடுகிற போது, அங்கு வாழ்கிற போது அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நிலை எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இவர்கள், நீங்கள் பார்க்கிற போது கூட விவிலியத்தில் பல முறைகள் பார்ப்பீர்கள், தங்களுடைய அணிகலன்கள் எல்லாம் நகையெல்லாம் பொன் பொருள் எல்லாம் வச்சு அவர்கள் பாகால் தெய்வ வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி விவிலியத்தில் சொல்லும். இதனால தான் அவர்கள் செய்தார்கள். அப்படி அவர்கள் கடந்து போகிற போது தான், ஐயோ இந்த மக்களுக்கு கடவுளுடைய தன்மையை நாம் காண்பிக்காவிட்டால் அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து விடுவார்களோ என்ற சிந்தனையில் தான் சீனாய் மலையில், நான் உங்களுடைய கடவுளாகவும் நீங்கள் என்னுடைய மக்களாகவும் இருப்பீர்கள் என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்ட பிறகு உடன்படிக்கை வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய கட்டளை. இதான் கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் இந்த விருப்பத்தை, இந்த கட்டளையை மீறுகிற பிள்ளைகளாகவே அவர்கள் மாறிப்போகிறார்கள் என்பதை விவிலியத்திலே நாம் படிக்கிறோம். அப்படி மீறுகிற போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடவுள் ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக, அவருடைய ஒரு சண்டையிட்டு அயல் நாட்டவர் சண்டையிட்டு இவர்களை தங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்களாக உருவாக்குறத பல்வேறு நிலைகளில் நாம் விவிலியத்திலே பார்க்குறோம். அப்படி தான் இவருடைய பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் அவர் பல்வேறு நிலைகளிலே தலைவர்கள் மூலமாக அவர்களை வழிநடத்துகிறார், அரசர்கள் மூலமாக அவர்களை வழிநடத்துகிறார். அப்படி இன்று நாம் முதல் வாசகத்தில் இருக்கிற அந்த செய்தியை கேட்கிற போது எரேமியா இறைவாக்கின வழியாக அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி சொல்லப்படுகிறது? உங்களுடைய எருசலேம் நகரானது சூறையாடப்படப் போகிறது என்று சொல்லுகிறார் எரேமியா இறைவாக்கினர். இது மக்களால் ஏற்றுக்க முடியலை. எப்படி நாங்களாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் அவர் மேல் முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்? இவனை கொன்னே போடணும் அப்படின்னு சொல்கிறான். இவனை கொன்னே போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தலைவர்களிடம், அங்கே இருக்கிற குருக்களிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்களிடம் மக்கள் சண்டையிடுகிறவர்களாகவே தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். ஏன் இதை இவர் இந்த ஜெரமியா இப்படி செய்யணும், எரேமியா இறைவாக்கினர் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு பார்க்குறபோது, எரேமியாவை பார்க்குறபோது பிரீச்சிங் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க, போதனை செய்யக்கூடிய அந்த மனிதர் தூதராக இவரை பார்ப்பாங்க. அடுத்து அவரை பார்த்தபோது வீப்பிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, அழுகுகிறவன், அழுவ குஞ்சி அப்படிம்பாங்க. ஏன்னா கடவுள் முதல் முதலாக இந்த இறைவாக்கினரை கூப்பிடுகிற போது, ஐயோ நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அழைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை காட்டினான். நாங்கள் செமினரில் படிக்கும்போது ஒரு பிரதர் என்னோட இருந்தார் எனக்கு பக்கத்தில். நான் வந்து ஜேம்ஸு, ஜெயில் ஆரம்பிக்கும் ஜேஏ, அவருக்கு வந்து ஜெயபால் ஜேஏ, அடுத்து எனக்கு அடுத்ததாக அவர் இருப்பார். அதனால் அடுத்த நபராக இருக்கிற போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குற போது, சாயங்காலம் ஆச்சுன்னா கொஞ்சம் மூஞ்சி வாடிரும், கொஞ்சம் முகம்லாம் வாட்டமாயிரும், விளையாண்டு முடித்தவொடனே சோகமாயிடுவார், இருட்ட இருட்ட கொஞ்சம் அப்படியே தனிமையில் ஆள் கொஞ்சம் அப்படியே உட்காந்து மறைஞ்சுவார், கீழே குமிச்சிக்கிட்டே இருப்பார், சில நேரம் அழுதுகிட்டு இருப்பாப்புல. ஏன்னா அழுகுற அப்படின்னா, எங்கள் அம்மா யாவும் வந்துச்சு அப்படிம்பார். உங்கள் அம்மா யாவும் வந்துச்சா? யோ, 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டேன், உங்கள் அம்மா யாவும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளாக கிண்டல் பண்ணுவது உண்டு. அப்படியே அவர் அம்மா யாவத்திலே இருப்பார். திருக்குன்னு பார்த்தா கடிதமாக எழுதிக்கிட்டு இருப்பார். போய் ஃபோன் பூத்தில், எங்கள் செமினரில் இருக்கிற ஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் ஃபோன் பூக்கு பேசிக்கிட்டே இருப்பாப்புல. எப்போ பார்த்தாலும் வீட்டிலேருந்து ஃபோனு, எப்போ பார்த்தாலும் கடிதம், இதான் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்க அம்மா ஃபோனை எடுத்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிருவாப்புல. அழுதாருன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம், கர்ச்சிப்பு கொண்டு போய் அந்த ஃபோன் பூத்தில் தொங்க விட்டுட்டு வந்துடும். அப்படியே தொங்க விட்டுட்டு, சரி நீ முடிஞ்சை தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி தான் இந்த இறைமை அறைவாக்கினரும், ஆண்டவர் கூப்பிட்றாரு அவருடைய பணிக்கனை. கூப்பிடுக்கிற போது இவர் மற்றவங்க போல் போயிருக்கலாம். மோசை இறைவாக்கினர் தான் முதன் முதலாக இறைவாக்கினராக கூப்பிடப்படுகிறார். அவர் உடனே போயிட்டார் பாருங்க, எனக்கு திக்வாயின்னு சொன்னார், எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னார். இருந்தாலும் அவர், நீ என்ன பேசுறது எப்படி பேச நான் உனக்கு சொல்கிறேன் பாணி வா அப்படின்னு அவர் போயிட்டார். அதே போல் தான் இந்த இறைவாக்கினர் இறைமையாகவும் முதன் முதலாக விசும்பிக்கொண்டே வர்றான். அழுதுகிட்டே வர்ற ஒரு இறைவாக்கினர் தான். பிறகு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள்கிட்ட யாவை இறைவன்ட்ட சண்டை போடுக்கிற போதே சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்னை மயக்கி விட்டீங்க, நானும் மயங்கி போனேன், உங்களுடைய பேச்சில் உங்களுடைய அழைப்பில் நான் மயங்கிட்டேன், அதனால் வந்துட்டேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், நான் அப்போவே அழுதியும் பார்த்தீங்களா, ஆனால் நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம். இருந்தாலும் இவரை இருக்கிற போது இவரை மினிஸ்ட்ரியினுடைய ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. நல்ல பணியாற்றக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை ஆழமாக மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இவரை சொல்லுவாங்க. இவரை போல தான் இன்றைய நற்செய்தியில் நம்ம பார்க்குற திருமுழுக்கு யோவான். அவர் ரொம்ப தைரியமானவர். தைரியத்துக்கு அடையாளமாக என்ன அப்புறம் அவரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீட்டில் நல்ல பிள்ளை அப்படின்னா என்ன சொல்லுவோம், அம்மா அப்பா பிள்ளை பேச்ச கேட்குற பிள்ளை இல்லையா, அம்மா போய் தண்ணி எடுத்து வாடானா தண்ணி, கடைக்கு போடானா கடைக்கு, எதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சால் நம்ம என்ன நல்ல பிள்ளை அப்படி தானே, அப்படி தான் நம்ம சொல்கிறோம் நல்ல பிள்ளை. என் பிள்ளை போல் வருமா, என் பிள்ளைய உலகத்தில் தெரியலான்னு தெரியும், என் பிள்ளை போல தெரிய கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் பெருமிதம் கொள்வோம். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளை இருப்பான், செய்கிற டியூட்டியை கரெக்டாக செய்வான், நீங்கள் தப்புச்சிங்கன்னா நேராகவே சொல்லிவிடுவான், மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவான், நீங்கள் தப்பு செய்கிறீங்க மம்மி, நீங்கள் தப்பு செய்கிறீங்க டேடி அப்படின்னு சொல்லிடுவான். அது மாதிரி பிள்ளைங்களை நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு கூட இப்போ தான் பிடிக்காது. யாராவது நேருக்கு நேராக சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டா ஓகேடா ஓகேடா நடுடா வெறுக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நேருக்கு நேராக சொல்கிறவர்கள் மனதில் எதையுமே வைத்துக்க மாட்டாங்க. அப்படி தான் இந்த இரண்டு பேருமே, இறைவாக்கினர் இறைமையாகவும் அப்படி தான், கடவுள்கிட்ட தான் பேசுகிறாரு, கடவுள்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, என்னையா நீ என்னை மயக்கிட்ட, நான் மயங்கிட்டேன், தெரியாதரமாக இந்த வேலைக்கு வந்துட்டேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய வேலையில் சோட போகலை பாருங்கள். என்ன சொல்ல போகலை? கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்கிறார், கண்டிப்போடு சொல்கிறார், நீ மனம் திரும்பலை அப்படின்னா நீ அழிஞ்சு போவ அப்படிங்கிறார். ஏன் மக்களை மனம் திரும்பலை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்க்குற போது, பாகால் தெய்வத்தினுடைய வழிபாட்டில் இந்த மக்கள் தங்களை இணைச்சு கொள்கிறாங்க, பாகால் தெய்வத்தை வழிபடுறாங்க. கில்கான் அப்படின்ற ஒரு தெய்வத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளையே எரித்து பலி கொடுக்குறாங்க, பேர்னிங் ஆஃபரிங், பேர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்குறாங்க, அப்படி எரிக்கிறாங்க. மூடத்தனமாக நம்மளை அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், நரபலி கொடுக்கறதுன்னு. அதே போல் பிள்ளைகளை எரித்து பலி கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட செய்தித்தாள்களில் நம்ம வாசித்தோம், தன் பெற்ற மகளை கூட கடவுளுக்கு பெயரால் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த அப்பா தகப்பம் போய் பலி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு. இப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை மூடத்தனமாக மனிதனை கொல்லக்கூடிய, பிள்ளைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களை தான் சாடுறார். டேய், நீ இப்படி வச்சுக்கிட்டு இருந்த, நீ இப்படி நம்பிக்கை வச்சுருந்த, பாகால் தெய்வத்துக்கு இப்படி உன்னுடைய காணிக்கை கொடுத்த, உயிர்களை கொன்று போட்டேன்னா நீனும் அழிஞ்சே போயிடுவ அப்படின்னு சொல்லி தான் இறைமை அறைவாக்கினர் அவர்களை எச்சரிக்கிறார். அப்போ தான் சொல்கிறார், நீ என்ன யாருடைய பிள்ளை, உடன்படிக்கை பேழையை உன்னுடைய பொக்கிஷமாக கடவுள் வாழ்கிற இடமாகவே வைத்து கொள்ளுகிற பிள்ளை நீ. அப்படி இருக்கிறவன் உடன்படிக்கையை மறந்துவிட்டு நான் உங்களுடைய கடவுளாகவும் நீங்கள் என்னுடைய மக்களாகவும் இருப்பீர்கள் என்ற உடன்படிக்கையை மறந்துவிட்டு பிற தெய்வத்துக்கு பழி கொடுக்கிற மனிதனாக நீ இருக்கிறாய், நீ அழிந்தே போக போகிறாய் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் எரேமியா அறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் யாருக்கு கொடுக்குறார், இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குறார். நேருக்கு நேராக பேசினா யாராவது ஏற்றுக்குவாங்களா? என்ன பண்ணுவாங்க? கல் அடித்து அடிச்சே போடுவாங்க. நேருக்கு நேராக பேசினா யாராவது ஏற்றுக்குவாங்களா? வெட்டி கொன்னே போடுவாங்க. அப்படி ஒரு மனநிலையில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட சொல்கிறாங்க, பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இவரை ஒரு வேளை ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அவருக்கு வாயை பற்றிக்கிட்டு பேசாமல் இருக்க சொல்லுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா அவரை கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு அவங்க திரும்ப சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் உங்களை அழித்தே போட்டுருவார், கொண்டே போட்டுருவாருன்னு சொல்கிறாரு. அவங்களும் இன் ரிட்டர்ன் என்ன சொல்கிறாங்க, நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்த உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு. நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல, மூஞ்சிக்கு மூஞ்சி நேராக பேசுகிற பிள்ளைய பார்த்து இவெல்லாம் ஒரு பிள்ளையா, உடனே உடனே பட்டு பட்டுன்னு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறோம்ல, அதே போல் மக்களும் இங்கே திட்டுவதாக பார்க்குறோம். இது இவருடைய ஒரு நிலை. இரண்டாவது நிலையில் நற்செய்தியில் ஒரு மனிதனை பார்க்கணும்ல, திருமுழுக்கு யோவான. அவரை பார்த்து அந்த ஊர் உலகமெல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக யோர்தான் நதிக்கரையோரம் பகுதிகள் எல்லாம் அவரை பார்த்து பயந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் பயந்துச்சு? இவர் நல்ல பிள்ளையாக தானே இருந்தார். நல்ல பிள்ளைனா என்ன, நம்ம வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்குறது. பக்தியான பிள்ளைன்னா என்ன, கோயிலுக்கு போகிறது. விரும்புகிறோமா விரும்பலையோ, கோயிலை பற்றி அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறாப்புல இருந்தாவே பக்தி. நீங்கள் என்ன என்னை நல்ல சாமியார்னு சொல்கிறதுக்கு எளிமையாயிரும். நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னுடைய கட்டளை ஜப புத்தகத்தை எடுத்துகிட்டு அங்கேயே போட்டுட்டு ஒரு ஜபத்தை வாசிச்சுட்டு அப்புறம் என்னுடைய தேவைகளை திருப்பலி இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சால் ஐயோ எங்கள் சாமியார் மாட்டோம், பக்தியானவன் எங்கேயும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி தான் இந்த திருமுழுக்கு யோவானை முதல்ல கூட நினச்சிருப்பாங்க. ஏன் அப்படி நினச்சிருப்பாங்க அப்படின்னா, திருமுழுக்கு யோவானுடைய தாய் எலிசபெத்தை அன்னை மரியால் சந்திக்கிறார். லூக்கா நற்செய்தியில் சொல்லுது, அன்னை மரியால் சந்திக்கிறாங்க. சந்திக்கிற போது எலிசபெத்தே உணரலை, ஆனால் இவர் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு மகிழ்ச்சியால் துள்ளினாராம். எதற்காக? ஆண்டவருடைய தாய் என்னோட வர்றாங்க, ஆண்டவருடைய தாய் எங்கள் அம்மாவை பார்க்க வர்றாங்க. எங்கள் அம்மாவை பார்க்க எத்தனோ முறை பார்த்துருப்பாங்க, அம்மாவை எத்தனோ முறை எப்படி அம்மாவை பார்த்துருப்பாங்க. அவங்களும் சொந்தக்காரவங்க, எலிசபெத்தும் மரியாவும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் என்னை எங்கள் அம்மாவை பார்க்க வர்றாங்க அப்படின்னா, நான் எங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறேன், எங்கள் அம்மா என்னை கருதாங்கி சுமக்கிறாங்க, அதனால் எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்க ஆண்டவருடைய தாய் வரலை, யாரை பார்க்க, நான் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அம்மா ஆண்டவர் மரியால் என்னை பார்க்க வருகிறாள் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதே ஆண்டவருடைய ஆற்றலை கண்டுணர்ந்து நன்றியால் அவர் பேர்வகையால் மகிழ்ச்சியால் துள்ளினார் அப்படின்னு. முதன் முதலாக இவர் துள்ளுவது மகிழ்ச்சியால் துள்ளுறாரு. அடுத்து இவர் துள்ளினதை எலிசபெத்தம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார், உமது வார்த்தை எனது காதில் கேட்டதும் என் வயிற்றுநிலை இருந்த குழந்தை பேர்வகையால் துள்ளிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல பையன் தானே, ஆண்டவரை வந்து புரிஞ்சுக்கிறான், ஆண்டவருடைய தாய் ஆண்டவரே புரிஞ்சுக்கிறான், ஆண்டவருடைய தாயை சுமக்கின்ற அந்த பெண் இப்போ தான் ஜஸ்ட்டு கருவுற்றிருக்கிறார். கருவுற்ற உடனேயே எலிசபெத்தம்மாவை சந்திக்க வர்றாங்க. அப்போவே பண்ணிட்டாரு, ஆண்டவர் வர்றாரு அப்படின்னு மகிழ்ச்சியோடு துள்ளுகிறார். ஆண்டவர் நம்ம ஊரில் திருவிழாலாம் கொண்டாடுவோம். திருவிழா கொண்டாடுகிற போது ஏன் திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளம். கடவுள் இந்த புனிதர் வழியாக நம்ம ஊரில் இருக்கிற அந்த கோயில் எந்த புனிதர் இருக்கிறோ, செபஸ்தியார் இருக்கலாம், சவேரியார் இருக்கலாம், அந்தோனியார் இருக்கலாம், இன்னாசியார் இருக்கலாம், இந்த மாதிரியான புனிதர்கள் வழியாக கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்குமாக நன்றியாக மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, நம்முடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக திருவிழா கொண்டாடுறோம். இந்த புனிதருடைய ஆற்றலாக நாங்களாம் நல்லா இருக்கிறோம்ப்பா, சொந்த பந்தங்களாம் வாங்க, எங்களோட விருந்து உண்ணுங்க, எங்களுடைய மகிழ்ச்சியை டியூப்லைட் போட்டு இந்த கலர் வண்ணப்பல்புகள்லாம் போட்டு தேர் இழுத்து நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு. அப்படி இழுத்துக்கிட்டு வருகிற போது ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அந்த சப்பரமோ தேரோ நின்று சாமிக்கு மெழுகுதிரி கொடுப்பாங்க. அப்போ மெழுகுதிரி கொடுக்குற போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டு முன்னாடி கடவுள் சப்பரம் நிற்குது, நம்ம ஊரில் இருக்கிற கோயில் எத்தனாலும் இருந்த புனிதர் நம்ம வீட்டு வாசப்பட்டு இருக்கிறார், நம்ம வீட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நம்ம மெழுகுதிரிலாம் ஏந்தி கடவுளை என்ன நமக்கு ரொம்ப வேண்டிய, நம்ம இதுவரை எந்த கடவுள்கிட்டையும் கேட்காத எந்த புனிதர்கிட்டையும் கேட்காத அந்த வேண்டுதலை நம்ம வீட்டுக்கு இருக்கும்போது வேண்டு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் மாமா மச்சான் அத்தப்பிள்ள மாமா பிள்ளை எல்லாருக்கும் மெழுகுதிரியை கொடுத்து எல்லாம் ஒன்றா நின்று நம்ம கும்பிடுவோம். அதே மாதிரியான ஒரு உணர்வை தான் திருமுழுக்கு யோவான் கொடுக்குறார். ஆனால் அந்த உணர்வுக்கு பிறகு அவருடைய கடவுள் நம்பிக்கை வெளிப்பாடு என்பது அச்சமற்றதாகவே இருக்கிறது. அச்சமற்றதாக எதுவாக இருந்தாலும் அங்கேயே சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. நம்ம என்ன கும்பிட்டுட்டு அத்தனை முடிச்சுக்குவோம் அவ்வளோதான். எவன் எக்கடு கேட்டு போனால் நமக்கு என்ன, கடவுள் என் கனவு பார்த்துட்டாரா, எனக்கு மனசு திறந்துட்டாரா, எனக்கு ஆற்றல் கொடுத்தாரா, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரா, போதும்ப்பா அப்படின்றோம். எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம ஊருக்கு நல்ல பிள்ளையாகவே இருந்துருவோம், உலகத்துக்கு நல்ல பிள்ளையாகவே இருந்துருவோம், இது ஏன் உனக்கு தேவையா அப்படின்ற ஒரு நிலையில் வாழுகிற நமக்கு இந்த இரண்டு மனிதர்கள் இறைமே இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் ரெண்டு பேருமே இங்கே பாருங்கள், ஒருத்தரை டே கொண்டே போடுவோம் அப்படின்னாரு, ஒருத்தரை கொண்டே போட்டாங்க, அவ்வளோதான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும். ஒருத்தருக்கு எச்சரிக்கை, உன்னை கொண்டே விடுவோம், முதல்ல இறைமையாக இறைவாக்கினருக்கு ஏன் கொண்டு விடுவோம், நீ நேருக்கு நேராக பேசுகிற, எங்களுடைய அந்த பாகால் தெய்வ வழிபாட்டை நீ கண்டிக்கிற, நாங்கள் கொடுக்குற அந்த காணிக்க எரிபலியை எங்களுடைய பிள்ளைகளே நாங்கள் இருக்கிறோம் அது உகந்ததில்லைன்னு திட்டுற, நாங்கள் உடன்படிக்கை மீறிட்டோம்னு நீ சொல்கிற, உன்னை கொண்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதே தான், அதே தான் இங்கேயும் அதே தான். இவர் என்ன பண்ணுறாரு, அரசு அவன் குறுநிலை மன்னன், அவன்கிட்ட எல்லா படம் இருக்குது, பழம் இருக்குது, அவனுக்கு என்ன இந்த மனைவி மட்டுமா, ஏரோதியால் மட்டுமா, இன்னும் எத்தனை பேர் வேணாலும் தன்னுடைய மனைவி ஆக்கக்கூடிய ஆற்றல் அவன்கிட்ட இருக்கிறது, அவனுடைய படை இருக்குது, பழம் இருக்கிறது, அவன் அரசன், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இங்கு கடவுளுடைய ஆற்றலை உணர்ந்ததால் மட்டுமே கடவுளுடைய வல்லமை என்னோடு இருக்கிறது என்று தாயின் கருவிலே உணர்ந்ததால் மட்டுமே இந்த திருமுழுக்கு யோவான் சொல்கிறான், டேய் நீ அரசனாக இருந்தால் என்ன, நீ பெரிய ஆளா, எத்தனை உயரத்தில் நீ இருந்தாலும் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை நீ செய்யவில்லை என்றால் நீ அழிந்தே போவாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். கடைசியில் பின் சூழ்ச்சிகளால் அவர் வெட்டப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார் என்பது தான். இதிலிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய ஆற்றல் நம்மோடு இருக்கிற போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிற போது, ஆண்டவருடைய வல்லமை நம்மை வழிநடத்துகிற போது நமக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை பிறந்தளிடுவாங்க, ஒருவேளை உனக்கு உயர் பதவி கிடைக்காது, ஒருவேளை எங்களுடைய டைமில் பங்குதந்தையர்கள் நாங்கள் மறைமாவட்ட குருக்கள் டைமில் ஒருவேளை இந்த மாதிரி நான் போய் இன்றைக்கி 1000 அப்பா நீ செய்யலாம் தவறு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு பணம் கிடைக்கிற நிறுவனமோ பங்கு நமக்கு கிடைக்காது, அவ்வளோதான். மற்றபடி அப்படி தான் நான் பார்க்குறேன், என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நிறைய குருக்கள் எல்லாம் அப்படி செய்வதை நான் பார்க்குறேன். ஒருவேளை அதான் ஆசீர்வாதமானு நினச்சோம்னா அதான் ஆசீர்வாதம். இல்லைப்பா நான் கடவுளுடைய வழியில் நான் பின்பற்றுறேன், கடவுளுடைய வார்த்தையை நான் எடுத்து உரைக்கிறேன், அவனுடைய வல்லமையை நான் உணர்கிறேன், எந்த இடத்துல போட்டாங்கன்னா நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோ, இது உன்னுடைய நன்மைக்கு, இவருடைய நம்ம நிர்வாக நன்மைக்கு அப்படின்னு சொன்னால் அவர் கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்கூடிய மனிதராகவே பின்பற்றலாம். அப்படி தான் இந்த இரண்டு இறைவாக்கினர், இரண்டு பேருமே நான் இறைவாக்கினர் தான் சொல்கிறேன், முதல் இறைவாக்கினர் அந்த இறைமையா எந்த சூழலிலும், ஒருவேளை அவர் நினச்சிக்கலாம் ஐயோ கடவுள் ஏன்டா நம்மளை அழைச்சார், ஐயோ அப்பா நம்ம நினைக்க போகிறோம் சொல்லல, கணவன் மனைகிட்ட திட்டம்போது இவ்வளோ போய் என் தலையில் கட்டி வச்சாங்களே அப்பா அப்படின்னு, போயும் போய் இந்த ஆளுக்கு நான் வாக்கப்பட்டேனே அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம உடன்படிக்கையில் வாழ்கிற நம்ம, நீங்களும் திருமண உடன்படிக்கையில் வாழ்கிறீர்கள், என்ன உடன்படிக்கை, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தில் நோயிலும் என் வாழ்நாளையெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறேன், அன்பு செய்யவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டோம். அந்த உடன்படிக்கையை பல நேரங்களில் நம்ம மீறுறோம், அவங்கள அன்பு செய்யாமல் அவங்க நோயில் இருக்கும்போது கண்டுக்காமல் அவங்களுடைய மனவேதனை அடையக்கூடிய வார்த்தைகளால் இப்படிலாம் செய்கிறோம். ஆனால் கடவுளுடைய அருள் பெற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்கிற போது இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். கடவுளுடைய ஆற்றல் நம்மோடு இருக்கிறது என்பதை நம்ம உணரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற போது இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்வு துணையானவர் தவறி நடந்தால் கூட சுட்டிக்காட்டக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது, அது சுட்டிக்காட்டுறது சண்டை போடுறதில்லை, மாறாக அன்பின் வழி நின்று அவர்களை திருத்துவது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் தண்டிக்கிற கடவுளாக தன்னை காட்டிக்கொண்ட கடவுள் புதிய ஏற்பாட்டில் மன்னிக்கின்ற கடவுளாக அன்பு செய்கின்ற கடவுளாக தன்னை காட்டிக்கொண்டார். அதுதான் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டினுடைய கடவுளை ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இல்லத்தினுடைய தந்தையாக ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக நாம் பார்க்கிறோம். அன்பின் கருவிகளாகவே நாம் மாற வேண்டும். எல்லா சூழலிலும் அப்படி இருக்கிற போது கடவுள் நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், நம்முடைய இல்லத்திலே உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.